السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء وسيد المرسلين، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، இந்த பரிசளிப்பு மற்றும் சேவை கௌரவிப்பு நிகழ்வின் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த வைபவத்தின் பிரதம விசேட கௌரவ சிறப்பு அதிபர்களே, யாழ்மண் ஈண்டெடுத்த முத்தான முகங்களே, மேன்மைக்குரிய பெரியவர்களே, அன்புக்கினிய சிறுவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகைகளே, உங்களின் இந்த நிகழ்ச்சியில் எங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கிணிய சிறியவர்களே, இன்று உங்களில் பல பேருக்கு கௌரவம் கிடைக்கிறது. ஆசிரியர்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள், மாணவர்கள் கௌரவிக்கப்படுகிறீர்கள். பொதுவாக கல்வித்துறையில் ஈடுபாடு காட்டப்படுகிற போது அதற்காக எவரவரெல்லாம் முன்னின்று உழைக்கிறார்களோ அவர்களும், அந்த கல்வித்துறையில் எவரவரெல்லாம் முன்னணி வகிக்கிறார்களோ அவர்களும் கௌரவிக்கப்படுவது, பாராட்டப்படுவது வளமை. அந்த வகையில் உங்களை இந்த ஹிரா அமைப்பு கௌரவிக்கின்றது என்ற வகையில் உங்களுடைய சந்தோஷத்தில் நாமும் இணைந்து கொள்கிறோம். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு கவிதை படித்து காட்டினார் உங்களின் அன்பு தலைவர். அந்த கவிதை ஒரு நீண்ட கவிதை, உயிர்ப்புள்ள ஒரு கவிதை. உங்களின் பிறந்த மண் அதன் பசிய நினைவுகளை இறை மீட்டல் செய்வதாக இருந்தது. குடித்த இடம், படித்த இடம், நடித்த இடம், ஓடிய இடம், ஆடிய இடம், ஓடிய இடம், நிர்வாகங்கள் செய்த இடம், வர்த்தகங்கள் புரிந்த இடம், இவை எல்லாவற்றையுமே உங்களுடைய விழித்திரையின் முன் படமாக ஓடவிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அவரின் கவி யாக்கத்துக்கும் அவரின் கவித்துவத்துக்கும் ஒரு முறை நீங்கள் எல்லோரும் ஒரு சபாஷ் சொல்லுங்கள், ஜஸாகுமுல்லாஹு கைரா என்று சொல்லுங்கள். நல்ல கவிதைகள், உயிர்ப்புள்ள கவிதைகள், துடிப்புள்ள கவிதைகள், மனித உணர்வுகளை கட்டி எழுப்பி விடுகின்ற கவிதைகள், உணர்வலைகளை இங்கும் அங்குமாக மோதவிடுகின்ற கவிதைகளுக்கு சமூகத்திலே என்றும் நன்மதிப்பு இருந்திருக்கிறது. இங்கே பெரிதொரு கவிஞரை பார்க்கிறேன், யால் அசீம் சகோதரர் இருக்கிறார், நல்ல கவிதைகள் வடிப்பவர். ஆக இப்படியான நல்ல கவிஞர்கள் எல்லாம் ஒன்று திறந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய பழைய உணர்வலைகளை இந்த இடத்திலே மோதவிட்டுக் கொண்டு இறைமீட்டல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்மாலை பொழுதொன்றிலே நானும் உங்களோடு கலந்திருப்பதானது எனக்கு சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குகின்றது. அங்கே அவர் நாம் அடுத்த சமூகத்தோடு பிட்டும் தேங்காயும் போல் இருந்தோம் என்று சொன்னார். பிட்டும் தேங்காயும் போல் இருந்தோம் என்று சொல்வதை விட தேனும் தயிரும் போல் இருந்தோம் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரரே, பிட்டிலிருந்து தேங்காய் பிரிந்துதான் இருக்கும். பிட்டும் தேங்காயும் சரியாக பார்த்தீர்கள் என்றால் பிட்டிலிருந்து பிரிப்பதற்குத்தான் தேங்காயை போடுகிறார்கள் போல, ஆனால் தேனும் தயிரும் கலந்ததற்கு பிறகு பிரித்தெடுக்கவே முடியாது. இரண்டு இணை புரியாதவற்றுக்கு நாம் பல வகைகளில் உதாரணங்கள் கொண்டு குவிப்பதுண்டு. சில பல வேளைகளில் நகவும் சதையும் போன்று என்று சொல்வோம். சில பல வேளைகளில் நூலும் சேலையும் போன்று என்று சொல்வோம். இவையெல்லாம் பிரியக்கூடியவை. நகம் வளர வளர வெட்டி கொண்டிருப்போம், நூலை பிரித்தெடுத்து விடலாம் சேலையில் இருந்து. இவையெல்லாம் நமக்கு ஒரு தூரத்தில் உள்ள உதாரணத்தை சொல்லுகின்றன. மிகவும் நமது சிந்திப்புக்கு புரிதலுக்கு நெருக்கி வைக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? தேனும் தயிரும் போல் என்று சொல்லி இருப்பதாகும். இதை விடவும் நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? இதை பிரியாத இரண்டுக்கு சகோதரர் அசீம் போன்றவர்கள் சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் இலக்கியம் எனக்கு அவ்வளவு தெரியாது, வெறும் 4 வகுப்புகள் படித்தவன் தமிழிலே. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் இணை பிரியாத இரண்டுக்கு, இணை பிரிந்து போகாத இரண்டுக்கு உதாரணம் சொல்லுவது எதை தெரியுமா? சொல்லும் பொருளும் போல என்று சொல்வார்கள். சொல்லும் பொருளும் போல என்று சொல்வார்கள். சொல்லின்றி பொருள் இல்லை, பொருளின்றி சொல் இல்லை. சொல்லின்றி பொருள் இல்லை, பொருளின்றி சொல் இல்லை. எங்கு சொல் இருக்குமோ அங்கு பொருள் இருக்கும், எங்கு பொருள் இருக்குமோ அங்கு சொல் இருக்கும். ஆகவே இணை பிரியாத இரண்டுக்கு சொல்லும் பொருளும் போல என்று சொன்னால் இன்னும் இன்னும் அர்த்த புஷ்டி உள்ளதாக இருக்கும் என்று நான் பணிவாக கருதுகிறேன். இதனுடைய இந்த கருத்துக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்கினியவர்களே, அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்புச்சிறார்களே, இப்படியான அன்போடு ஒரு சமூகம் மற்ற சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டிய தேவையை அன்றும் உணர்ந்திருந்தோம், இன்றும் உணர்ந்திருக்கிறோம். இது என்றும் நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் அன்பு மட்டும்தான் நம்மை இருக கட்டி வைக்க முடியுமான ஒன்று. அன்பு இல்லை என்றால் இந்த சிறுவர்களை இன்று நீங்கள் வாழ்த்தி இருக்க மாட்டீர்கள். அன்பு இல்லை என்றால் இந்த பெரியவர்களை இன்று நீங்கள் கௌரவித்திருக்க மாட்டீர்கள். அன்பு இல்லை என்றால் நானும் நீங்களும் இந்த இடத்திலே இன்று ஒன்று சேர்ந்திருக்க மாட்டோம். அன்பு இல்லை என்றால் கருணை கிடையாது. கருணை இல்லை என்றால் ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் புரிந்து கொள்வது இல்லை என்றால் ஒருவர் மற்றவருக்கு நன்மை நாடுவது கிடையாது. ஒருவர் மற்றவருக்கு பரஸ்பரம் நன்மை நாடுவது இல்லை என்றால் சகோதரத்துவம் ஐக்கியம் கிடையாது. சகோதரத்துவம் பற்றி அடிக்கடி பேசுகின்றோம், அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி பேசப்படுகிறது. அதனுடைய அடிப்படைகள் பற்றி பேசப்படுவது குறைவு இல்லை என்று சொல்ல வேண்டும். சகோதரத்துவத்துக்கு 4 அடிப்படைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை அன்பாக இருக்கிறது. தம்பதி வாழ்க்கையிலும் கூட அல்லாஹாலா முதலாவது சொன்னது நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும், இரண்டாவது சொன்னது நீங்கள் கருணையோடு இருக்க வேண்டும். தம்பதி வாழ்க்கை என்பது ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு 2 தூண்கள். அந்த 2 தூண்களில் ஒன்று அன்பு என்ற தூண், மற்றொன்று கருணை என்ற தூண். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா என்று அல்லாஹாலா அல்குர்ஆனில் தெளிவாக சொன்னான். அவன் உங்களுக்கிடையில், ஆண் பெண் ஆகிய கணவன் மனைவிக்கிடையில் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்தான். அன்பு இல்லாத போது, அன்பு செலுத்தப்படாத ஒருவனுக்கு அவன் எப்படி கருணை காட்டப் போகிறான்? அன்பு ஒருவன் மீது எனக்கு இல்லை என்றால் அவனை நான் எப்படி கருணைக்கம் கொண்டு பார்க்கப் போகிறேன்? கருணை வந்ததற்கு பிறகுதான் அவனை நான் புரியப் போகிறேன், அவன் உணர்வை புரியப் போகிறேன், அவன் உணர்ச்சியை புரிய போகிறேன், அவன் தேவையை உணரப்போகிறேன். இது எல்லாமே நடப்பது கருணை வந்ததற்கு பிறகு. அதன் பிறகுதான் ஒருவர் மற்றவருக்கு நன்மை நாடுவது பிறக்கிறது. நான் அவரின் உணர்வை புரியவில்லை, நான் அவரின் உணர்ச்சியை புரியவில்லை, நான் அவரின் தேவையை புரியவில்லை. நான் இப்படி இருக்கும் நிலையில் அடுத்தவருக்கு எப்படி நன்மை நாடப்போகிறேன்? இந்த 4 அடிப்படைகளும் வந்த பிறகுதான் நாம் எல்லாம் சகோதரத்துவத்தை அடைகிறோம். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, ஆகவே அன்பு என்ற ஒன்று மிகவும் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பின் அடிப்படையில் தான் நாம் நமது சமூகத்துக்குள்ளேயும் வாழலாம், பிற சமூகத்தோடும் சேர்ந்து வாழலாம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே மிகவும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள், ஒரு சிறிய இடத்துக்குள் அடைந்திருந்து ஒரு சாரை கௌரவிக்கின்ற இந்த பொழுது இருக்கின்றதே மறக்க முடியாத பொழுது. அதிலும் சிறுவர்கள், 5ஆம் வகுப்பிலே படிக்கின்ற சிறுவர்கள் அவர்களது கல்வியின் ஒரு அடைவை அடைந்து கொண்ட நேரத்திலே அவர்களை முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களின் உயர்வை இன்னும் உயர்த்தி விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற கைமாறு இருக்கிறதே, நீங்கள் கொடுக்கிற ஊக்குவிப்பு இருக்கிறதே, அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற இந்த சுவேனியர், நீங்கள் கொடுக்கிற இந்த நினைவு சின்னங்கள் எல்லாம் அவர்களுக்கு இன்று எதையும் அர்த்தப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் சில காலங்களுக்கு பிறகு இதன் பெருமதியை அவர்கள் உணர்வார்கள். இதன் பெருமதியையும் பிரமாணத்தையும் அவர்கள் உணர்வதற்கு இருக்கிறார்கள். ஆகவே இன்று அவர்களுக்கு வெறும் விளையாட்டுப் பொருட்களாக கூட காட்சியளிக்கலாம், தோன்றலாம், அவர்கள் அப்படி உணரவும் செய்யலாம். ஆனால் ஒரு காலத்தில் உங்களின் இந்த கைமாறின் பெருமதியையும் பரிமாணத்தையும் பெருமானத்தையும் அவர்கள் உணர்வார்கள் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. நாமும் சிறுவர்களாக இருந்த காலத்திலே, நீங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்திலே இப்படியான நிகழ்வுகளில் நமக்கும் கௌரவிப்புகளும் பாராட்டுகளும் விருதுகளும் பரிசுகளும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் நமது உணர்வுகளை எப்படி வைத்திருந்தோம் என்பதை ஒரு தடவை நினைத்து பாருங்கள். ஆனால் ஒரு காலம் வந்தது, 10-20 ஆண்டுகள் கழிந்தன. அதுக்கு பிறகு அன்று நமக்கு பெரியவர்கள் கொடுத்த அந்த கௌரவிப்பு, அதுக்கு முன் நமக்கு அந்த பெரியவர்கள் கொடுத்த அந்த பாராட்டு பரிசுகள் விருதுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அர்த்தமுள்ளவையாக நமது மனங்களில் மாற்று கருத்துக்களை பதிய ஆரம்பித்தனவா இல்லையா? இது மாதிரியான ஒரு எதிர்காலம் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கலாம், நமது பேச்சுக்களில் அவர்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்தில் இது வேலை செய்யும். திருபராயம் இருக்கிறது, பாலிய பருவம் இருக்கிறது, பள்ளிப்பருவம் இருக்கிறது, 1, 2, 3, 4, 5 வகுப்புகள் படிக்கின்ற பருவம் இருக்கின்றனவே, மறக்க முடியாத. ஆனால் ஒரு காலத்தில் அப்போது நிகழ்ந்தவற்றுக்கு பல வகையான அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகின்ற ஒரு காலத்தில் அவற்றை புரிந்து கொள்வார்கள். நெல்சன் மண்டேலாவை பற்றி அவருடைய லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அவருடைய ஆட்டோபயோகிராபி, அவரது சுயசரிதை நூல், ஒரு நீண்ட நூல், சுமார் 700 பக்கத்திற்குரிய ஒரு நூல். அந்த நூலிலே நீங்கள் படித்து பார்த்தால் அவருடைய அந்த நூலின் ஆரம்ப பகுதியில் அவரின் பாடசாலையின் திருபராய நாட்களையும் பற்றி எழுதியிருக்கிறார். பாடசாலையின் திருபராய நாட்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். முதல் நாள் அவர் முதல் நாள் பாடசாலைக்கு அன்று எப்படி கொண்டு போய்விடப்பட்டார் என்பதை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக அதே நேரத்தில் படிப்பினை பெறக்கூடியதாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்வதை பாருங்கள், முதல் நாள் என்னை பாடசாலைக்கு விட வேண்டும், அதற்கு முந்தைய நாள் எனது தந்தை தன்னுடைய டவுசர்ஸை முழங்கால் வரை வெட்டி எனக்கு அதனை அணிவித்து விட்டார். தன்னுடைய டவுசர்ஸை முழங்கால் வரைக்கும் வெட்டி எனக்கு அணிவித்து விட்டார். அவர்களுடைய சமூக அமைப்பு ஏற்பாடுகள் அப்படித்தான் இருந்தன. பிறகு முழங்கால் வரைக்கும் சரி என்னுடைய உயரத்துக்கு, ஆனால் இருப்பு அது பெரிதாக இருக்குமே, ஒரு நூலை எடுத்து அந்த இருப்பை இழுத்து சுருட்டி கட்டிவிட்டார். அவர் சொல்வதை பாருங்கள், நான் பார்க்கும் போது பலர் பார்க்கும் போது ஒரு திருப்புக்கு இடமானவனாக இருந்திருப்பேன், ஆனால் எனது வாழ்க்கையிலே என்னுடைய தந்தை வெட்டி கொடுத்த அந்த டவுசர்ஸை விட நான் பெருமையோடு அணிந்த ஒரு உடை எனக்கு இருக்கவில்லை என்கிறார். இது அவர் நாட்களுக்கு பிறகு, நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு சுயசரிதை எழுதும் போது அவருடைய அந்த பாலிய பருவத்தில் அவர் முதலாவது பாடசாலைக்கு போன நாளை மறக்கவில்லை. இது இம்மாதிரிதான் எமக்கும் மறக்க முடியாத நாட்கள் தான் பாடசாலையின் திருபராய நாட்கள். ஆகவே இன்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம், விளையாடிக் கொண்டிருக்கலாம், இந்த பரிசுகளுக்கு அவர்களுடைய மனங்களில் ஏதோ ஒரு அர்த்தம் நிறைந்திருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இன்னும் 10 செல்ல வேண்டும், இந்த பரிசுகளின் பெருமதியை அவர்கள் உணர்வார்கள். நாமும் அப்படி உணர்ந்திருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த மாதிரியான கைங்கரியங்கள் நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து செய்ய வேண்டிய கைங்கரியங்கள். இந்த ஹிரா அமைப்பு கடந்த பல ஆண்டுகளாக இந்த உயர் வேலையை செய்து வருவதானது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதுகு தட்டி விடுகிற ஒரு கைங்கரியமாக இருக்கிறது.
அவர்கள் அவர்களை மட்டும் கௌரவிப்பதோடு முடித்துக் கொள்வதில்லை. அவர்களை ஊட்டி ஆளாக்கி விடுகிற அவர்களின் பொன்னான ஆசிரியர்களையும் முத்தான ஆசான்களையும் கௌரவிக்கிறார்கள். அந்த வகையிலே இதற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் ஒன்று சேர்ந்து கொள்கிறது. ஒரு சேர ஆசிரியரும் மாணவனும் ஒரே மேடையில் கௌரவிக்கப்படுவதானது அது இன்னும் இன்னும் இதன் பரிமாணத்தை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, ஆசிரியர்கள் இவர்களை உருவாக்கி விடுகிறார்கள். ஆசிரியர் என்பவர் இருக்கிறாரே, அவரின் பணி உருவாக்குவதாக இருக்கிறது. வெறும் தகவலை கொடுப்பது மட்டுமல்ல, வெறும் கருத்துக்களையும் வெறும் தகவல்களையும் வெறும் செய்திகளையும் ஒரு குடத்துக்குள் நீரை ஊற்றுவது போல் ஆசிரியர் ஒருவர் கொடுத்து விடுவதல்ல மாணவரின் மூளைக்கு. மாற்றமாக கொடுக்கின்ற சரக்கு, கொடுக்கின்ற பானம், ஊற்றுகின்ற நீரோ எதுவோ அந்த மாணவரின் வாழ்க்கையில் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நடத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அவனை உருவாக்கி விடுவது என்பதுதான் ஆசிரியரின் முதல் பணியாக இருக்கிறது. தகவல் பரிமாற்றம் மட்டும் ஆசிரியர் தொழிலுக்குரியதல்ல. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் மிகப்பெரிய ஆசிரியராக சொல்லுகின்ற போது அவர்களின் பணி இரண்டாக இருந்தது என்று சொல்லி வைத்தான். ஹுவல்லதி பஅஸத்தில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் யார் என்றால், உம்மிகளிலிருந்து, எழுத வாசிக்க தெரியாத சமூகத்திலிருந்து அல்லாஹ் அவரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தான். அந்த தூதர் என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வின் வேத வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டுகிறார். இரண்டாவது, அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொடுக்கிறார். மூன்றாவது, அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார். அல்லாஹ்வின் வசனங்களை, குர்ஆனையும் ஹதீஸையும் மனிதர்களுக்கு படித்துக் கொடுப்பது தகவலை கொடுப்பதாக இருக்கிறது. இரண்டாவது, வயுதக்கீகம், அவர்களை அதன்படி நிலைநிற்பதற்கு, ஏவல் விளக்கல்களை புரிந்து அதன்படி வாழ்வதற்கு, அவர்களை நடைமுறை வாழ்க்கையில் அவர்களை புடம் போட்டு செதுக்கி சிப்பிகளாக ஆக்கிவிடுவது இருக்கிறது. இது அவர்களை தூய்மைப்படுத்துகிற பணி, அவர்களை செம்மைப்படுத்துகிற பணி, இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ஆசிரியரின் பணியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சொல்லுகின்ற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? வஇன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். இன்னொரு கட்டத்திலே, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம ஸாலிஹல் அக்லாக், நல்ல குணங்களை, இன்னும் ஒரு அறிவிப்பிலே கண்ணியமான குணங்களை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள். ஒரு அறிவிப்பிலே அவர்கள் ஆசிரியராக, இன்னும் ஒரு அறிவிப்பிலே முழுமைப்படுத்துகிறார்கள் கண்ணியமான நல்ல குணங்களை. அப்படியாயின் நல்ல குணங்கள் என்ன என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி மக்களை உருவாக்குகின்ற பணி, இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ஆசிரியரின் பணியாக இருந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, பெருமைக்குரியவர்களே, இந்த ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குகின்ற உற்பத்தி வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உலகத்திலே சமையல் உற்பத்தி உபகரணங்கள் சமையல் உபகரண உற்பத்தி நடக்கிறது, வாகன உற்பத்தி நடக்கிறது, கட்டிடப் பொருள் உற்பத்தி நடக்கிறது, எத்தனை எத்தனையோ உற்பத்திகள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனித உற்பத்தி என்று ஒன்று நடக்கும் என்றிருந்தால் அவை மதரசாக்களிலும் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடக்கின்றன, அறிவியல் கூடங்களிலே நடக்கின்றன. இந்த மனித உற்பத்தி செய்கிறவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த உற்பத்தியாளர்களுக்கு நிகர் உற்பத்தியாளர்கள் எவரும் இல்லை என்ற உண்மையை உலகம் அன்று முடிந்திருக்கிறது, உணர்ந்திருந்தது, இன்று முடிந்திருக்கிறது, இனி வரக்கூடிய காலத்திலும் உணர்ந்து இருக்கும். ஆகவே ஆசிரியர்களை கௌரவப்படுத்துவது மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அதுவும் ஒரு பிரதான வழியாக இருக்கிறது. அந்த வகையிலேத்தான் நீங்கள் உங்களின் மாணவர்களை கௌரவிக்கிற இதே மேடையில் ஆசிரியர்களையும் கருவிகள் சமானமாக நீங்கள் கௌரவிக்கின்றீர்கள். அல்லாஹ்வுத்தால அவங்களுடைய முயற்சிக்கு இந்த வேலையில் பரக்கத் செய்ய வேண்டும் என்று எனது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்வு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான தொடர் நிகழ்வாக இருப்பதைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இதற்கு முன்னும் பல நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன், சென்ற வருடமும் வந்தேன். நீங்கள் அழகாக திட்டமிட்டு நடத்தினீர்கள். மாணவர் கௌரவிப்பும் ஆசிரியர் கௌரவிப்பும் மிகவும் அழகாக நடைபெற்றது. அந்த வகையிலே பரிசுகள் என்ன சகோதரர்களே, பரிசுகள் என்ன சகோதரர்களே, அவற்றுக்கென்று ஒரு பெருமதியை நாம் உலகத்திலே கொடுத்து விடலாம். இந்த பரிசுகளுக்கு 250 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று ஒரு பெருமதியை கொடுத்து விடலாம். ஆனால் அந்த பரிசுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு இருக்கிறதே, அந்த பரிசுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமதி என்பது அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது உணர்ச்சி ரீதியான பெருமதி ஒன்று இருக்கிறது. அது ஒரு 100 ரூபாய் பெருமதி வாய்ந்ததாக இருக்கலாம் சல ரீதியாக, ஆனால் அதுக்குரிய ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கிறது. அதுதான் இங்கே முக்கியமானது. ஆகவே கொடுக்கப்படக்கூடிய பரிசுகளின் உலக பெருமானத்தையும் பெருமதியையும் தயவு செய்து பார்க்காதீர்கள். கொடுக்கப்படக்கூடிய பரிசில் சிறிதாக இருக்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய பெருமதியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அன்பு ஆசிரியர்களே, நல்ல தரமான மாணவர்களை உருவாக்குங்கள். காலையில் உதிக்கின்ற சூரியன் எத்தனை தாமரை மொட்டுக்கள் என்னை பார்த்து விரியும் என்றால் நினைத்துக் கொண்டு உதிக்கிறது. இரவிலே உதிக்கின்ற நிலா எத்தனை அள்ளி மலர்கள் என்னை பார்த்துக் கொண்டு விரியும் என்றால் நினைத்துக் கொண்டு உதிக்கிறது. இல்லை, வானத்திலிருந்து பெய்கின்ற மலைகளின் அத்தனை துளிகளும் சிற்பிகளுக்குள் புகுந்து முட்டுகளாகி விடுவதில்லை. ஒரு சில சிற்பிகளுக்குள் புகுகின்றன, முட்டுக்கள் வெளிவருகின்றன. எனவே ஆசிரியர்களே, தடைவடைய வேண்டாம், தொடர்ந்து பணி செய்யுங்கள். உங்களிடம் படிக்கின்ற 1000 பேரும் உங்களிடத்திலே நல்லவர்களாக வர வேண்டும் என்ற உயர் நம்பிக்கையோடும் இலக்கியத்தோடும் படிப்பியுங்கள். அவர்களின் 4 பேர் உங்களை விட சிறந்தவனாக வருவான், மற்றவர்களும் சிறந்தவர்களாக வருவார்கள், எல்லோரும் ஒருபோல முன்னேறி வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லா சிற்பிகளுக்குள்ளும் மலைத்துளிகள் போய் எல்லாமே முத்துக்களாக வந்து விடுவதில்லை. அதே நேரத்தில் பெய்கின்ற மலைத்துளி எல்லாமே வீணாகி போவதும் இல்லை. ஆகவே எல்லா மாணவர்களும் உங்களுடைய அறிவு மலையில் நனைந்து அவர்கள் எப்பொழுதும் பயனுள்ளவர்களாக சமூகத்திற்கு பயன் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுவார்கள் என்ற நம்பிக்கையோடு படிப்பியுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று நாம் நம்பி பிரார்த்திக்கிறோம். இந்த நல்ல சமயத்திலே நமக்கும் சில நாளிகைகளை ஒதுக்கி இந்த இடத்திலே பல விடயங்களை கலந்து கொள்வதற்கு நமக்கு தௌஃபிக் தந்த அல்லாஹ்வை முகத்தில் புகழ்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு நல்கி அழைப்பு கொடுத்த ஹிரா அமைப்பின் தலைவருக்கும் அதன் நிர்வாகத்துக்கும் எனது உடல் குவிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இனிவரும் காலங்களில் இதைவிட விருந்த மிகவும் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பமாக பல சந்தர்ப்பங்களாக ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது சிறிய கருத்துரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.